இயேசு கற்றுக் கொடுத்த அனைத்தும் என்பதை நாம் தியானித்து வருகிறோம். மத்தேயு 28:20. சீஷராக்கி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். மத்தேயு சுவிசேஷத்தை பார்த்து வருகிறோம். அதன் முடிவுக்கு போது வந்துவிட்டோம். இயேசு கற்பித்த காரியங்கள் என்ன என்று பார்த்து வருகிறோம். அவருடைய வார்த்தையினால், அவருடைய வாழ்க்கையினால், அவருடைய செயல்களினால், தம்முடைய சீஷர்களை அழைத்து சென்று கற்பித்த சூழ்நிலைகளினால் நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்கள் செய்த செயல்களிலிருந்து அவர் என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், விசுவாசத்தின்படி ஆகக்கடுவது என்று சொல்லி குறுநிடத்திலே சொன்னாரே. ஜனங்களோடு அவர் நடந்து கொண்ட விதம் அநேக காரியங்களை நாம் பல நாட்களாய் கற்று வருகிறோம். இயேசு கற்றுக் கொடுத்த அனைத்தும் இதை நாம் மனதிலே புரிந்து கொண்டு, நாம் ஏற்கனவே பார்த்தது போல திரைச்சிலை இயேசுவினுடைய மாம்சத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. ஆசரிப்பு கூடாரம் இதை குறித்து நாம் தியானித்தமே, அதிலே ஒரு திரைச்சிலை இருக்கிறது ஆவிக்கும் ஆன்மாவுக்கும் நடுவிலே. ஆவிக்குரியவர்களா இருக்க வேண்டுமா? அந்த திரைச்சிலை நம்முடைய வாழ்க்கையிலே கிழிக்கப்பட வேண்டும். எப்படி தேவாலயத்திலே கிழிக்கப்பட்டதோ அதே போல நம்மளுடைய சித்தம் ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே. இன்னொரு விதத்திலே சொல்ல வேண்டும் என்றால், தேவன் காண்பிக்கிற காரியத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது மகா பரிசுத்தலத்திற்கு சென்று தேவனுடைய சமூகத்திலே தொடர்ந்து வாழ்கிறோம். தேவனுடைய மகிமையும் அவருடைய ஆவியும் நம்மை நிரப்ப முடியும். இதுதான் உண்மையான ஆவியில் நிறைந்த வாழ்க்கை. ஆவியினால் நிறைந்த வாழ்க்கை என்ன? நாம் தொடர்ந்து நம்மளுடைய சொந்த சித்தத்திற்கு மறுப்பு இல்லை என்று சொல்கிறோம். பூர்ணமாய் ஆவியில் நிறைந்த மனுஷன் இயேசு கிறிஸ்து, அவரிலே ஆவியினால் நிறைந்து வாழ்கிற வாழ்க்கை என்ன என்று பார்க்க முடியும். சத்தியமும் கிருபையும் முற்றிலும் நிறைந்தவர். தேவனுடைய கண்டிப்பும் தேவனுடைய மனதிறக்கமும் இரண்டும் ஒரே நபரிலே காணப்பட்டது. நாமும் மனதிறக்கம் உடையவர்களாய், இறக்கம் உடையவர்களாய், அதே நேரத்திலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து கண்டிப்பாயும் இருக்க வேண்டும். இப்பொழுது மத்தேயு 28:16 வரும் கடைசி 5 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு யாருக்கும் தரிசனமாகவில்லை, அவிசுவாசிகளுக்கு தரிசனமாகவில்லை, சீஷர்களுக்கு தான் தரிசனமானார். அவருக்கு எதுவும் கேவலமான பிரபலம் தேவையில்லை, அன்றும் தேவையில்லை, இன்றும் தேவையில்லை. இயேசு சொன்ன இடத்திற்கு அவர்கள் வந்தார்கள். அங்கே அவர்களை அவர் கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். கிறிஸ்தவத்திலே இது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சிலர் ஆராதிக்கிறார்கள், பணிந்து கொண்டு அவருடைய பாதத்திலே விழுந்து நீரே எங்கள் தேவன் என்று சொன்னார்கள். வேறு சில சந்தேகப்பட்டார்கள். கிறிஸ்தவத்திலே ரெண்டு கூட்டம் எப்பொழுதும் இருக்கிறது. இயேசு அவரிடத்திலே வந்து, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையினால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி. பொதுவாய் பேச வேண்டும் என்றால், ஜனங்கள் எல்லா ஜாதிகளுக்கும் சென்று சீஷராக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அங்கே தேவை இருக்கிறது, ஆகவே செல்லுங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். இயேசு ஒருபோதும் அதை சொல்லவில்லை. பெரிய தேவை உலகமெங்கும் இருக்கிறது, ஆகவே போங்கள் என்று சொன்னாரா? இல்லை, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே செல்லுங்கள். நாம் அதிகாரம், இயேசுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதன் அடிப்படையிலே செல்வோமானால் விளைவுகள் முற்றிலும் மாறுபட்டதா இருக்கும். தேவையை சந்திக்க போனால் நாம் ஒரு அநேக மிஷினரிகள் இப்படியாய் அவர்கள் பதறி வேலை செய்கிறார்கள். அவர்கள் குறை சொல்கிறவர்களாய், குற்றம் பிடிக்கிறவர்களாய், ஒரு மோசமான கிறிஸ்துவுக்கு என்ற சாட்சியாய் வாழ்கிறார்கள். நான் யோசிக்கிறது, ஏன் கடல் கடந்து வந்து இந்தியாவிலே இப்படிப்பட்ட கிறிஸ்தவத்தை காண்பிக்க தான் வந்தார்களா? அவர்கள் அங்கே இருந்திருந்தார்கள் என்றால் மேன்மையா இருந்திருக்கும். இந்த தேசத்தை தீட்டுப்படுத்தாமல் கரைப்படுத்தாமல் இருந்திருக்கலாம். அவர்கள் காண்பிக்கிற மோசமான கிறிஸ்தவத்தினால் கிறிஸ்தவம் கரைப்படுகிறது. ஆனாலும் அதன் மத்தியிலே இந்தியாவிலே தேவ பக்தி உள்ள மிஷினர்களும் உண்டு. தேவனால் அனுப்பப்பட்டவர்கள், தேவனுடைய அதிகாரத்தினால் வந்தவர்கள் அவர்கள் வெகு சிலரே. அப்படிப்பட்டவர்கள் இந்த நாளிலே வருகிறார்களே. 2 மிஷினரிகளாய் வருகிறார்களே. அவர்கள் மிஷினரிகள் அல்ல, சுற்றி பார்க்க வந்தவர்கள், தேவனுடைய உண்மையான ஊழியர்கள். கிறிஸ்துவின் அதிகாரத்தினால் வந்தவர்கள். அவர்கள் கிறிஸ்துவின் அதிகாரத்தை கீழ்ப்படிந்தார்கள். கிறிஸ்து அவர்களை அனுப்பினார். ஆகவே அவர்கள் ரிப்போர்ட் அனுப்ப வேண்டியதில்லை, பணத்திற்காக பிச்சை எடுக்க வேண்டியதில்லை. மற்ற மிஷினரிகளை காட்டிலும் தங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கிறது என்று அநேகம் அதீனமான காரியங்கள் கிறிஸ்தவத்திலே காணப்படுகிறதே. அப்படியெல்லாம் இருக்காது. கிறிஸ்துவின் அதிகாரத்திற்கு கீழாய் வந்தவர்கள். இந்த நாளிலே தேவனுக்கு யாராவது ஊழியம் செய்கிறார்களா? அவர்களை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, தேவையினால் சென்றீர்களா அல்லது கிறிஸ்துவின் அதிகாரத்தினால் சென்றீர்களா? ஜனங்கள் சொல்கிறார்கள், ஆம் இயேசு, உன் கண்களை ஏறெடுத்து பார், அறுவடை மிகுதியாயிருக்கிறது என்று சொன்னார் அல்லவா என்று சொல்கிறார்கள். யோவான் 4:35 பார்ப்போம். அறுப்பு காலம் வருகிறது, இன்னும் 4 தான் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல்வெளியை இப்பொழுது அறுப்பு விளைந்திருக்கிறது, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். இயேசு என்ன சொன்னார்? 34 என்ன செய்ய வேண்டும்? நான் என்னை அனுப்பினோருடைய சித்தத்தின்படி செய்வது, அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனம். தேவை இருக்கிறது, ஆகவே நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லவில்லை. ஆம், அறுப்புக்கு வயல் ஆயத்தமாயிருக்கிறது, ஆனால் என்னுடைய போஜனம் என்னை அனுப்பினோருடைய சித்தத்தை செய்வதே என்று சொன்னார். 2 சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அநேகர் இன்னொரு காரியத்தை காண்பிக்கிறார்கள். Matthew 9:37 வேலையாட்கள் குறைவு, அறுப்பு மிகுதி, போகுவதா? இல்லை, ஆகவே ஜெபியுங்கள். கிறிஸ்தவர்கள் வேதாகமத்தை தவறாய் அடிக்கோட்டு காண்பிக்கிறார்கள். மிஷினரி ஊழியர்களாய் போகிறார்களே, ஏன் அவர்கள் வேதத்தை அறியாமல் இருக்கிறார்கள்? நான் அடிக்கடி சொன்னது போல, நீங்கள் வேதத்தை வாசிக்கவில்லையா? வஞ்சிக்கப்படுவதற்கு தகுதியான நபர் நீங்கள். அநேகர் இப்படியாய் மிஷினரிகளாய் சென்று தேவன் அனுப்பாமல் போய் தங்களுடைய வாழ்க்கையை வீணடித்திருக்கிறார்கள். ஏன் நாம் செல்ல வேண்டும்? சகல அதிகாரமும் இயேசு சொன்னார் என கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே செல்லுங்கள். அதன் அடிப்படையில் சென்றவர்கள் 1000 பேர் தாங்களாகவே போய் தேவையை சந்திக்க போனவர்களை காட்டிலும் அதிகமாய் சாதித்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பதறி விடாய்த்து போய் முறுமுறுத்து தங்களுடைய வாழ்க்கையை முடிப்பதில்லை. அவருடைய வாழ்க்கை ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடித்திருக்கிறார்கள். அவர்கள் பரிசுத்தமாக்குதலை பலனாய் அடைந்திருக்கிறார்கள். ஊழியத்தின் முடிவிலே பரவசமடைந்தவர்களாயிருக்கிறார்கள். அப்படிதான் காரியம் இருக்க வேண்டும். நான் கிறிஸ்துவதிலே முழு நேர ஊழியனாய் 46 இருந்திருக்கிறேன். இந்த நாளிலே 46 முன்பாக இருந்ததை காட்டிலும் ஊழியம் என்னுடைய வாழ்க்கையை அதிக ரிசீவ்லதா இருக்கிறது. ஏற்கனவே இருந்தது போல இந்த நாள் பாவத்தின் மேல் ஜெயம் பரவசமாயிருக்கிறது. நான் இன்று ஆரோக்கியமாயிருக்கிறேன். தேவனுக்கு ஊழியம் செய்வது ஒரு அற்புதமான காரியம். தேவன் உங்களை அனுப்பினார் மட்டும், அதுதான் மிகவும் முக்கியமான காரியம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சீஷராக்கி. இதற்கு 2 உண்டு. பெரியதான கட்டளைக்கு 2. இன்னொரு பக்கத்தை முதலாவது காண்பிக்கிட்டோம், அதுதான் முதல் படி. Mark 16 பெரிய கற்பனைக்கு 2 உண்டு. Mark 16 சொல்லுவோம், உலகம் என்று சென்று சுவிசேஷத்தை அறிவியுங்கள், விசுவாசமாகி ஞானஸ்தானம் எடுக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவன் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுவான். 16 வாசிக்கிறோம். இதுதான் இயேசு சொன்னார். முதலாவதாக இதுதான் செல்ல வேண்டும், உலகம் என்றும் சென்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுவான். ஞானஸ்தானம் அங்கே சொல்லப்படவில்லை, ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுவான். ஞானஸ்தானம் எடுக்காதவன் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுவான் என்று சொல்லப்படுவது விசுவாசாதவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட எவாஞ்சலிக்கல் ஊழியத்திலையும் அற்புதங்கள் அடையாளங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள். எங்கெல்லாம் போய் முன்னே முதல் முறையாய் ஊழியம் செய்கிறார்களோ, சுவிசேஷ ஊழியம் செய்கிறார்களோ, அங்கே அற்புதங்கள் அடையாளங்கள் அப்போஸ்தல நடுவடில் நடந்தது போல 20 இன்றும் நடந்துதான் வருகிறது. கர்த்தர் அப்படிதான் சுவிசேஷத்தை முத்திரை போடுகிறார். பிசாசுகள் விரட்டப்படும், அந்நிய பாஷையில் பேசுவார்கள், வியாதிஸ்தர்கள் சுகமாகுவார்கள். அதெல்லாம் அன்றும் நடந்தது, இன்றும் நடக்கிறது. கர்த்தர் அவர்கள் 20 அவர்கள் மத்தியிலே கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். எங்கெல்லாம் சுவிசேஷ ஊழியம் நடக்கிறதோ அங்கே புதிதான இடத்திலே இயேசு கிறிஸ்து வியாதிஸ்தர்களை சுகமாக்குவார், பிசாசுகளை விரட்டுவார் என்று நம்பாமல் இதை போய் செய்ய முடியாது. இயேசுவை பற்றி அறியாதவர்கள், வேதத்தை படிக்காதவர்கள், இஸ்ரேலிலே பிறந்த இந்த குழந்தை மரித்தார், உயிர்த்தெழுந்தார், எப்படி அவர் உயிரோடு இருக்கிறார் என்று நிரூபிப்பது இதெல்லாம் கட்டுக்கதை என்று எண்ணுவார்கள். எப்படி அதை நம்ப வைப்பது? பிசாசு பிடித்தவர்களை கொண்டு வாருங்கள், வியாதிஸ்தர்களை கொண்டு வாருங்கள், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று நிரூபித்து காண்பேன் என்று சுகமாக்கினால்தான் நம்புவார்கள். இன்றும் இது நடக்கிறது. இப்படியா சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்கள் புதிதான இடங்களில் செல்கிறவர்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். நான் சொல்லட்டும், தேவன் விசுவாசிக்கிறவர்களுக்கு வசனத்தை உறுதிப்படுத்துவார். ஆனால் அங்கேயே பெரிதான கட்டளை நிறைவேறவில்லை. இப்படிப்பட்ட ஜனங்கள் கிறிஸ்து அற்புதம் செய்வதை கண்டு விசுவாசிக்கும் பொழுது அங்கே வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள், இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது பின்பு என்ன செய்ய வேண்டும்? அநேக பிரசங்கியார்கள் அங்கேயே முடித்துவிட்டு அடுத்த நபருக்கு இரட்சிக்குள்ளாக கொண்டு வருவோம் என்று சொல்லிவிடுகிறார்கள். அநேக குழந்தைகள், ஆவிக்குரிய குழந்தைகள், மறுபடியும் பிறந்த குழந்தைகள் பிறக்கிறது, ஆனால் அவர்கள் முதிர்ச்சி அடைவதில்லை. நூற்றுக்கணக்கான குழந்தைகள் அங்கே இருக்கிறது, அவர்கள் வாயிலே பால் புட்டி இருக்கிறது, 20 வருடம் அப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய குழந்தைகள் அவர்கள் வளர்வதில்லை. குறைந்த சபையிலே பவுல் சொன்னது போல, நான் இங்கே எதையும் பிரசங்கிக்கவில்லை, இயேசு கிறிஸ்து மரித்தாரே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதே, அதை தவிர வேறே உனக்கு பிரசங்கிக்க முடியவில்லை. ஏனென்றால் நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறீர்கள். காரணம் என்ன? அவர்கள் சீஷர்களாய் மாறவில்லை. பவுல் எப்பொழுதுமே குருந்தில இருக்க முடியவில்லை. எபேசியிலே 3 வருடம் இருந்தாரே, அது போல குருந்தில இருந்திருந்தால் அவர்களை சீஷராய் மாற்றியிருப்பார். எபேசியில சீஷர்களை உண்டு பண்ணினார். பிழையான கட்டளையின் இன்னொரு பகுதி, இப்படிப்பட்ட கிறிஸ்துவில் கொண்ட விசுவாசத்திற்களாய் ஜனங்களை நடத்தின பின்பு ஆவியை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஆவியிலே இருதயத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களை சீஷராய் மாற்ற வேண்டும். இதுதான் பிரதான கற்பனையின் இரண்டாவது பகுதி. சீஷர்களை உண்டு பண்ணுங்கள். 28:19, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறது. இன்னொரு விதத்திலே ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு முன்பாக அவர்களை சொல்ல வேண்டும், நீங்கள் மறுத்ததுக்கு அப்புறம் பரலோகத்துக்கு போக முடியாது. அதற்காக நீங்க ரட்சிக்கப்படல, நீங்க சீஷராய் மாற வேண்டும். இயேசுவை உங்கள் தலைவராய் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். அவர் உங்களுக்கு முன்பாய் சென்றிருக்கிறார். மனுஷனாய் பூமிக்கு வந்தார், மனுஷனாய் பூமியிலே ஜீவித்தார், பாவத்தை ஜெயித்தார், பிதாவுக்கு ஊழியம் செய்தார், சத்ருவை ஜெயித்தார். என்னிலே சமாதானம் உண்டு, உலகத்திலே உபத்திரம் உண்டு, என்னை பின்பற்று என்று சொன்னார். உன் சுயத்தை மறுதளித்து என்னை பின்பற்று. சீஷத்தினுடைய நிபந்தனைகளை ஆரம்பத்திலே அவர்களுக்கு தெளிவாக்க வேண்டும். இயேசு இந்த ஐஸ்வர்யமான வாலிபடத்திலே சொன்னது போல சீஷத்துவத்தினுடைய 3 நிபந்தனைகள், லூக்கா 14:26, எளிய வார்த்தைகளிலே இயேசு கிறிஸ்துவை பிதா, தகப்பன், தாய், மனைவி, சகோதர சகோதரிகளை காட்டிலும் அதிகமாய், தன்னுடைய ஜீவனை காட்டிலும் அதிகமாய் நேசிக்க வேண்டும். இந்த நபர் இயேசுவை அதிகமாய் நேசிக்க முடியாத கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இயேசுவை ரட்சகராய் ஏற்றுக்கொண்டார். இயேசுவை தன்னுடைய தகப்பனை, தாய், சகோதர சகோதரிகளை, குடும்பத்தினரை, மற்ற சகோதர சகோதரிகளை, சபையில் சகோதர சகோதரிகளை காட்டிலும் அதிகமாய் இயேசுவை நேசிக்க வேண்டும். இரண்டாவதாக 27 தன்னைத்தான் மறுதளித்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுவர் கடவன். தன் சொந்த ஜீவனை வெறுக்க வேண்டும். தன் ஜீவனை வெறுக்கிறவன் அவன் தன்னுடைய கனத்தையோ மதிப்பையோ சித்தத்தையோ தேடுவதில்லை. இல்லை என்றால் அவன் சீஷனா இருக்க முடியாது. 27 இயேசு தெளிவாய் சொல்லிவிட்டார். லூக்கா 14:23 மூன்றாவது நிபந்தனை, இயேசுவை எல்லா பூமிக்குரிய சொத்துக்களை காட்டிலும் அதிகமாய் நேசிக்க வேண்டும். சீஷத்துவம் என்ன? உறவினர்களை காட்டிலும், மற்ற விசுவாசிகளை காட்டிலும் இயேசுவை அதிகமாய் நேசிப்பது. தன்னுடைய சித்தத்தை காட்டிலும், தன்னுடைய பேர் பிரஸ்தாபத்தை காட்டிலும், சித்தத்தை காட்டிலும் இயேசுவை அதிகமாக நேசிக்க வேண்டும். தன் உடைமைகளை காட்டிலும் அதிகமாக இயேசுவை நேசிக்க வேண்டும். அதுதான் 3வது நிபந்தனை. முழு இதயத்தோடும் இயேசுவை நேசிக்க வேண்டும், முழு ஆத்மாவோடும் இயேசுவை நேசிக்க வேண்டும். இப்படிப்பட்ட இடத்திற்கு ஜனங்களை அழைத்து வந்து அவர்கள் வெளிச்சம் பெற இயேசுவை நீங்கள் எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாக நேசிக்க வேண்டும். இந்த ஆயத்தத்தை தான் தேவன் பார்க்கிறார். அந்த ஆயத்தம் இருக்குமென்றால் அவர்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாய் ஒவ்வொரு பகுதியிலும் அது நிச்சயமாகும். ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவரிடத்திலே திறந்து கொடுக்கும் பொழுது அவர்கள் ஆவியினால் நிரப்பப்படுவார்கள். முதலாவதாக நாம் நம்மை அவரிடத்திலே அர்ப்பணிக்க வேண்டுமா? பின்பாக நீங்கள் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று சொல்ல வேண்டும். கற்பனை தெளிவாக இருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற வேண்டும். தேவன் திருத்துவ தேவன். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற வேண்டும். இப்பொழுது ஜனங்களிடத்திலே கேள்வி இருக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே அப்போஸ்தலர் 2 38வது இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெறுங்கள். மறுபடியும் மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். 2 வேதத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒன்றுக்கு ஒன்று முரணாய் இருக்கும் பொழுதோ ரெண்டுமே உண்மைதான். ரெண்டையும் முரணாய் இருப்பதில்லை. நான் எப்படி ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் ஜனங்களுக்கு என்று சொல்கிறேன். இந்த கற்பனையின்படியும் அந்த கற்பனையின்படியும் சேர்ந்துதான் நான் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். கற்பனைக்கும் சரித்திரத்துக்கும் முரண்பாடா இருக்கிறதா? நாம் சத்தியத்தை பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே தவறான காரியங்களையும் நாம் பார்த்தோம். ஏனென்றால் திமோத்தேயுக்கு விருத்தசனம் செய்தார்கள், கற்பனை தெளிவாயிருக்கிறது, இயேசுவினுடைய கற்பனை இருக்கிறது, அப்போஸ்தலர்கள் நடப்பித்த ஒரு காரியம் இருக்கிறதா, என் மனதிலே குழப்பமே இல்லை, இயேசுவினுடைய கற்பனை தான் நான் கீழ்ப்படிய வேண்டும், யாருக்கும் தலையை மொட்டையடிப்பதில்லை, விருத்த சேதனம் செய்யவில்லை, இதெல்லாம் அப்போஸ்தல நடுவில் எழுதப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் சரித்திரம். ஆனால் இதிலே முரண்பாடு இல்லை. நாம் ஒரு நபருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் போது இந்துத்திலையும் எகிப்தியத்திலும் திருத்துவம் இருக்கிறது. நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலாலே என்று சொன்னால் கிறிஸ்தவம் இல்லாத நபர் அது பரவாயில்லை என்று சொல்வார். அது என்னுடைய இந்து திருத்துவா, பிதா குமாரன் பரிசுத்தாவி. ஆகவே பிதா யார்? குமாரன் இயேசு கிறிஸ்து என்று சொல்லிவிடும். ஆகவே நான் ஞானஸ்தானம் கொடுக்கும் போது இப்படிதான் சொல்வேன், பிதா குமாரனாகி இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவின் நாமத்தினாலே என்று சொல்வேன். இது கிறிஸ்துவ திருத்துவம், இது ஒரு கிறிஸ்தவம் அல்லாத திருத்துவம் இல்லை என்று சொல்லுகிறேன். இயேசு நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், அதுதான் அப்போஸ்தலர் 2:38 அர்த்தம். மத்தேயு 28:19 முரண்பட்டது அல்ல. ஜனங்கள் தங்களை தாங்களே தாழ்த்தி வேதம் தேவனுடைய வார்த்தை இதிலே முரண்பாடு இல்லை என்று சொல்வார்கள் என்றால் இதெல்லாம் சீக்கிரமாய் சரியாகிவிடும். அவர்கள் ஞானவான்கள் என்று எண்ணி வழிதவர்கிறார்கள். தாழ்த்தும் போது ஆவியானவர் சத்தியத்தை காண்பிப்பார். ஞானஸ்தானம் பெற்ற பிறகு என்ன செய்ய வேண்டும்? வாழ்நாள் முழுவதும் எதுவும் செய்ய வேண்டியதில்லையா? பின்பாக மத்தேயு 18:28-20 நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி கை கீழ்ப்படியும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதுதான் இந்த 80 தியானங்களிலே தியானித்து வருகிறோம். இயேசு கற்றுக் கொடுத்த எல்லாம் இன்னும் அநேக காரியங்களிலே சுவிசேஷங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மத்தியிலே நாம் பார்க்க முடியவில்லை. அது நான் நம்மளுடைய லக்கா இருக்க வேண்டும். இயேசு கட்டளையிட்ட காரியங்கள் என்ன? ஆகவேதான் வேதத்தை வாசிப்பது மிகவும் முக்கியம். இயேசு கற்பித்த காரியங்கள் என்ன என்று வேதத்தை படிக்காமல் கற்றுக்கொள்ள முடியாது. இந்த புத்தகம் மாத்திரம்தான் ஆண்டவர் கொடுத்த ஒரே புத்தகம், மனுஷனுக்கு கொடுத்த புத்தகம். ஆகவே இதை புரிந்து கொண்டு படிக்க நாம் முயற்சிக்க வேண்டும். தேவன் கற்பித்த காரியங்கள் என்ன? உண்மையாலுமே இயேசுவை நேசிப்போமானால் என்னை நேசித்த என்றால் என் கட்டளைகளை கைக்கொள். ஆண்டவரே உம்மை முழு இதயத்தோடு நேசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்வார், என்னுடைய கற்பனைகளை கைக்கொள். இன்னும் ஒரு ஜெபத்தை செய்கிறேன், ஆண்டவரே இந்த பூமியை விட்டு நான் எடுபடுவதற்கு முன்பாக இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்காக கொடுத்த எல்லா கற்பனைகளையும் கீழ்ப்படுகிறேன். இஸ்ரேலுக்கு ஆட்டுக்குட்டியை கடாவை வெட்டுவது, ஓய்வு நாளை அனுசரிப்பது, தசமபாவம் செலுத்துவது, இதெல்லாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு, அது வேண்டாம் ஆண்டவரே. கிறிஸ்தவர்களுக்காக கொடுக்கப்பட்ட கற்பனை ஒவ்வொன்றும் கிறிஸ்தவர்களுக்கு என்று சொல்லப்பட்ட கற்பனைகள், அவைகள் ஒவ்வொன்றையும் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த பூமியை விட்டு போவதற்கு முன்பாக கீழ்ப்படி விரும்புகிறேன். அப்படிதான் முழு இதயத்தோடும் ஆத்மாவோடும் நேசிக்கிறேன் என்று நிரூபிக்க முடியும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை நீங்களும் செய்யும்படியாய் முயற்சியுங்கள். இயேசுவினுடைய கற்பனைகளை இன்னும் கீழ்ப்படியாமல் இந்த பூமியை விட்டு போக விருப்பம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். இயேசு சொன்னார் சத்துருக்களை நேசியுங்கள். ஆகவேதான் சத்துருக்களை ஆண்டவர் கொடுக்கிறார். நேசித்து கற்பனையை கை கொள்ள முடியும். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். ஏன் மற்றவர்கள் நம்மை சபிக்க ஆண்டவர் அனுமதிக்கிறார்? அவர்களை ஆசீர்வதிக்கும்படி. சபிக்கவே இல்லை என்றால் அந்த கற்பனைக்கு எப்படி கீழ்ப்படிய முடியும்? அவர் என்னுடைய சத்ரு என்று எண்ணுகிற ஒவ்வொரு நபருக்காக இந்த சோதிக்கிறேன். ஏனென்றால் அவருக்கு நான் நன்மை செய்ய முடியும், சபிக்கும் போது ஆசீர்வதிக்க முடியும். அவர்கள் எல்லாம் இயேசுவினுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிய வாய்ப்பை தருகிறார்கள். உனக்கு வாழ்த்துதல் சொல்லாதவர்களுக்கு வாழ்த்துதல் சொல். ஓ, என்ன ஒரு அருமையான வாய்ப்பு! அவர் நம்மை வாழ்த்தவில்லை, கற்பனையை கை கொள்ள முடியுமே, அவருக்கு வாழ்த்துதல் தெரிவிக்க முடியுமே. இயேசுவினுடைய வாழ்க்கையை வாழ்நாள் முழுவதும் கை கொள்ள அநேக வாய்ப்பு கிடைக்கிறது. கீழ்ப்படிந்து நாம் அவர் நேசிக்கிறோம் என்று காண்பிப்போம். ஞாயிற்றுக்கிழமை காலையிலே பாடல் பாடும்போது அநேகர் இயேசுவை நேசிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அவர்கள் யாரும் கற்பனையை கை கொள்வதை விருப்பமில்லாதவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கற்பித்த காரியங்கள் என்ன என்று அவர்களுக்கு விருப்பம் இல்லை. இதை செய்யும் மாத்திரமல்ல மற்றவர்கள் செய்யவும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை போதிப்பதல்ல, அவர்கள் கை கொள்ளும்படி போதிப்பது. ஜனங்களிடத்திலே நீச்சல் கற்றுக் கொடுப்பதற்கும் நீச்சல் அடிப்பதற்கும் வித்தியாசம் உண்டல்வா? நீச்சல் எப்படி என்று கருப்பு பலகையிலே ஸ்கூல்லே கற்றுக் கொடுக்கலாம். வாலிபர்களை கூப்பிட்டு இப்படியாய் நீ மூச்சிட வேண்டும், இப்படியாய் நீ காலை அசைக்க வேண்டும், இப்பொழுது போய் நீ ஆத்திலே குதி என்றால் எல்லாம் மூழ்கி விடுவார்கள். நாம் ஆத்திலே இறங்கி நான் என்ன செய்கிறேன் என்று பாருங்கள். நான் எப்படி என் கையை அசைக்கிறேன், என்னுடைய தலையை உயர்த்துகிறேன், எப்படி நான் மூச்சு விடுகிறேன் என்று என்னை பின்பற்றுங்கள். இப்படிதான் நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படிதான் இயேசுவையும் ஜனங்களுக்கு பின்பற்ற கற்றுக் கொடுக்க வேண்டும். உபதேசிப்பதனால் அல்ல, வாழ்ந்து காட்டுவதனால். ஆகவேதான் பவுல் சொன்னார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்று. இந்த நாளிலே பெரிதான ஒரு காணப்படாத காரியம், கிறிஸ்தவர்கள் இப்படி சொல்லுவதில்லை, பெரியான தேவை. இப்படிப்பட்ட சபையிலே நாம் பங்காக இருக்க வேண்டும். ஜனங்களிடத்திலே இயேசு கற்பித்த எல்லா காரியங்களையும் கை கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற சபையிலே பங்காக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சபையில் தான் நான் இருக்க விரும்புகிறேன். நல்ல இசை இருக்கிற சபை அல்ல, நல்ல பிரசங்கம் இருக்கிற சபை அல்ல, கீழ்ப்படுகிற எனக்கு உதவி செய்கிற சபை, இயேசுவின் கற்பனைக்கு கை கொள்ளுகிற, அதற்குபடி கீழ்ப்படியும்படியாய் கற்றுக் கொடுக்கிற சபை, அப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் செய்வோம். கிறிஸ்தவத்திலே அநேக வாக்குத்தம் இருக்கிறது ஆண்டவரே, அந்த ஒவ்வொரு வாக்குத்தையும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் கோரட்டும் ஆண்டவரே. 10 காசோலை கொடுக்கிறார்கள், 5 போய் பேங்க்ல போடுகிறேன்னா 10 வங்கியில போடணும், ஏன்னா அப்பதான் நான் ஐஸ்வர்யவானாய் மாற முடியும். 1000 வாக்குத்தங்கள் வேதத்திலே கிறிஸ்தவர்களுக்கு என்று இருக்கிறதா, 1000 நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவிக்க விரும்புகிறேன். 90, 900 அல்ல, 1000, அதெல்லாம் காசோலை போல இருக்கிறது. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே அது ஐஸ்வர்யமாய் மாற்றும். வாக்குத்தத்தை கோருவது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து இயேசுவை போல நாம் பின்பற்றி வாழ முடியும். இதோ உலகத்தின் முடிவு புரிந்த நான் உங்களோடு இருப்பேன், இதுதான் இங்க இருக்கிற வாக்குத்தம். தேவனுடைய சமூகம் நம்மோடு இருக்கும் என்ற வாக்குத்தம், இதை நாம் வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவரே, உங்களுடைய சமூகம் என்னோடு ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். அந்த சமூகம் நான் பிரசங்கிக்கும் போது எங்கே பிரசங்கித்தாலும் எங்கே இருந்தாலும் என்னிடத்தில் இருக்கிறதை நான் உணர்கிறேன். ஒவ்வொருத்தரவும் சந்திக்கிறீர்களா, தேவனுடைய சமூகம் உங்களுக்கு வேண்டும். ஒரு பிரச்சனையான சூழ்நிலை நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள், தேவனுடைய சமூகம் வேண்டும். அதுதான் சோதனையை தள்ளிவிட உதவி செய்யும். தோ உலகத்தின் முடிவிறந்து உங்களோடு இருக்கிறேன், என்ன ஒரு அற்புதமான வாக்குத்தமாகவே. நல் மனசாட்சியை வைத்துக் கொள்ளுங்கள், கற்பனையில் கீழ்ப்படியுங்கள். கற்பனைகளை கீழ்ப்படியும் பொழுது சுலபமாக இருக்காது. அங்கேதான் யோவான் 14:15-16 நமக்கு உதவி செய்யும். நீ என்னை நேசித்தால் கற்பனைகளை கைக்கொள், கற்பனையை கைக்கொள்வது கடினம் தான். 16 வசனம், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அவர் என்றைக்கும் உங்களோடு இருக்கும்படி சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். என்னை போலவே உங்களுக்கு உங்களோடு இருக்கும்படி எப்பொழுதும் இருக்கும்படியாக ஒரு தேற்றவாளன். 17, அதுதான் சத்திய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். மிகவும் முக்கியமான காரியம் உங்களுக்கு தேவை என்ன? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். நீங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டீர்களா? பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாம் மனந்திரும்பினீர்களா? கிறிஸ்து உங்கள் இருதயத்துக்கு பரிசுத்த ஆவியின் மூலியமாய் வந்தார். பரிசுத்த ஆவியானவர் வந்தார், நீங்கள் மறுபடியும் பிறந்தீர்கள். அதன் அர்த்தம் நீங்கள் இருதயம் நிறைந்திருக்கிறது என்று அல்ல. 10 அறைகள் இருக்கிறது, ஒரு அறையிலே வெளிச்சம் இருக்கிறது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, மற்ற அறைகள் இருக்கிறது. உங்களுடைய தொலைக்காட்சி அறை, உங்களுடைய பண அறை, உங்களுடைய லைப்ரரி என்ற அநேக அறைகள் இருதயத்திலே இருக்கிறது. அதெல்லாம் தேவன் வந்து அசுத்தத்தை விரட்டி வெளிச்சம் நிரப்ப அனுமதி கொடுக்கவில்லை. கிறிஸ்து பிரியமில்லாத படத்தை பார்க்கிறீர்கள், அந்த காரியம் கிறிஸ்துவுக்கு இன்னும் கொடுக்கப்படவில்லை. நீங்கள் எப்படிப்பட்ட படங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லவில்லை. இயேசு அப்படிப்பட்ட படங்களை பார்க்கும் போது இருக்கிறாரா? கிறிஸ்து பார்க்காத படங்களை நீங்கள் பார்க்கக்கூடாது. ஆகவே நாம் என்ன சொல்ல விரும்புகிறோம்? கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்றால் எப்பொழுதும் இருப்பதில்லை. உங்கள் இருதயத்தை திறந்து வாழ்க்கையிலே அவர் கர்த்தராய் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே எல்லா பகுதிகளையும் வெளிச்சத்தினால் நிரப்பும். அப்படி இருக்கும்போது ஏன் இருளிலே நாம் வாழ வேண்டும்? 80 தியானங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே இந்த செவிசாய்த்து இன்னும் அதிகமாய் உண்மையான சிஷ்யனாய் இருப்பது என்ன என்று புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். மற்றவர்களுக்கு இயேசு கற்பித்த அனைத்தையும் கற்றுக் கொடுப்பது என்ன என்று நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் நம்புகிறேன். இயேசு கற்பித்த அனைத்தையும் நாம் தியானித்து வருகிறோம். மறுபடியும் முடிவிலே இதை ஞாபகம் வைத்துக் கொள்வோம். எவ்வளவு புரிந்து கொண்டோம் என்ற கேள்வி அல்ல, அதிகமாக யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவரிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது. எவ்வளவாய் நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள், உங்களுடைய பொறுப்பு அதிகரித்திருக்கிறது. இதை குறித்து பரவசம் அடைந்து ஓ இது அற்புதமான செய்தி, நான் சவாலிடப்பட்டேன் என்று சொல்வது போதாது. அடிக்கடி ஜனங்கள் சொல்கிறார்கள், ஒரு நல்ல பேச்சை கேட்டு பரவசம் அடைந்தார்கள், ஆனால் இதிலே நிலைத்திருக்க வேண்டுமா? உங்களுக்கு வல்லமை தேவை. எப்படி கரண்ட் வந்து ஃபேனை ஓட வைக்கிறதோ அதே போல பரிசுத்தாவின் வல்லமை உள்ளே தேவை. இதுதான் நீங்கள் நாட வேண்டும். பெரிதான தேவன் நமக்கு கொடுத்த ஈவு, பாவ மன்னிப்புக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியான ஒரு நிறைவு. சர்வ வல்லமையுள்ள தேவன் திருத்தத்தின் 3வது நபர், நமக்குள்ளாய் வந்து நமக்குள்ளாய் ஜீவித்து நிரப்புகிறார். பின்பு மற்ற சகோதரர்களோடு ஐக்கியப்பட நாடுங்கள். இந்த சத்தியங்களை பிரசங்கிக்கிற சபையிலே நீங்கள் இருக்க தேடுங்கள். நீங்கள் கிருபையிலே வளர்ந்து கிறிஸ்துவை போல அதிகமாய் வளர வேண்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.